தானாவல் நமக்கு ஒண்ணுதான், அவங்களுக்கு நான்கு வடி. இப்படி இருக்கிற எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா, காணாவுக்கு நான்கினம், தானாவுக்கு நான்கினம், தானாவுக்கு நான்கினம், தானாவுக்கு நான்கினம், பானாவுக்கு நான்கினம், மாய அப்புறம் என்ற எழுத்துக்கள். அதோடு கூட ஆனாவில் வரும்போது அவங்களுக்கு ஆ இ உ ஏ ரு லு லு ஏ ஐ ஐ வா, இப்படி இந்த 48 எழுத்துக்கள். இந்த 48 எழுத்துக்களாவது 48 புலவரா பிறகு தரும். அப்போ நீ இப்ப 48 பெரிய பிறக்கணும், அதை வேண்டிக் கொண்டதுனால உன் வயமாக இருக்கிற எழுத்துக்கள் புலவராக பிறக்கட்டும் என்று சொன்னார். அப்ப நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளிதெருமி கருளினோன்கா என்று சொல்லும் போது, இந்த புலவர்கள் சாவமைதிய புலவர்களாகவா இருந்தார்கள்? திருவருள் காக்க எடுத்துக்கொண்ட இலக்கியத்தை நம்ம படிக்க கூடாது, அப்படி ஒரு ஐயம் ஐயம். அப்போ புலவர்கள் இந்த கருத்தின்படி பெருமானோடு வீட்டிருக்கின்ற புலவர்கள் சாபம் பெற்ற புலவர்களா என்பது அப்படிலாம் இருக்கு. சிவம் முற்றுங்க, அதனால அப்படி அந்த புலவர்களாக இருந்தாங்களாம். அந்த புலவர்களாக பிறக்குன்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் அமைதி கிடைச்சது. அப்படி அமைதி கிடைத்த உடனே இல்லை, இப்பொழுது அந்த அவையெல்லாம் பிறக்கிறார்கள். எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இங்கே முன்னே வந்து பாட்டு வந்துடுது. அத்தகு வருணம் எல்லாம் ஏறி நின்று அவற்றவற்றின் மைத்தகு தன்னை எய்தி வேறு வேறு இயக்கம் தோன்ற உய்த்திடும் அகாரத்திற்கு முதன்மையாய் ஒழுகுநாதர் முத்தமிழ் அளவாயம் முதல்வராம் முறையாம் அண்ணோ. அப்படி இந்த 48 புலவர்கள் தோன்றுவார்கள். தோன்றினால் நம்முடைய சொக்கநாத பெருமானே அதற்கு தலைவராக இருந்து அந்த புலவர்களை ஆற்றுப்படுத்துவார் ஓ என்றெல்லாம் சொன்னாராம். அந்த நாமகண்டத்தில் யாரு நான்முகன், தாம் ஒரு புலவராய் திரு உரு தரித்து சங்க மாமணி பீட தேறி வையே 49 அவராகி. 48 புலவர்கள் பெருமானை சேர்த்தா 49 புலவர்களாக இருந்து வீட்டிருப்பார்கள். உன்னின்று அவர் அவர்க்கு அறிவு தோற்றி ஏமுற புலமை காப்பார் என்ற நன் கமலப்பு தேள். இப்படி இருப்பாங்கப்பா அந்த புலவர்கள், நல்லா நீர் ஓடி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். அக்கரம் 48 அவ்வழி வேறு வேறு மக்களாய் பிறந்து. இப்பொழுது எங்கெங்கயோ பாட்டு 48 பிறந்துதான் எழுத்து, இந்த எழுத்துக்களை தான் பிறந்ததுன்னு நீங்க வந்து இன்னைக்கு இந்த காலத்துல கதையை முடிக்கிறது இதோ இப்பொழுது சரிங்களா. 16 பின் பன்மான் கலைகளின் வகைமை தேர்ந்து அருமையா படிச்சுட்டாங்க. சரி, தொக்கவாய் ஆரியமும் ஏனை சொற்பதி நட்டு மாய்ந்து எல்லாம் பன்மொழி புலவர் சிபிஎம். இந்த தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கிற 18 மொழிகளையும் படித்து தமிழையும் படித்து அருமையா படிக்கணும். பன்மொழி புலவர்களாக இருந்துட்டாங்க. யார் அந்த 48 பேர்? ஆய் தக்க தென்காலை நூல் தேர்ச்சி புலமையில் தலைமை சார்ந்தார். அப்படியெல்லாம் இருந்து 48 பேர் சேர்ந்தாங்க. அப்படி இருந்தவர்கள் என்ன செய்தாங்க? கழுமணி வைரம் வைந்த கலன் பல அன்றி கண்டி கொழுமணி கலனும் பூனும் குளிர்நிலா நேற்று மையர் வடுவர தெரிந்த சுஞ்சல் மாலையால். எல்லாரும் திருக்குறள் படிச்சவங்க, அதனால ரெண்டாவது குறள் அழகா படிச்சுட்டாங்க. பன்மொழி புலவரா இருக்கிறாங்க, நல்ல புலமை இருந்தா என்ன செய்யணும்ப்பா? ரெண்டாவது குறளுக்கு போ. கற்றதனாலாய பயனென்குள் திருவள்ளுவர் பரமசாது. என்ன 48 பேர் வந்திருக்கிறீர்களா? அண்ணர் ராமசாமி, கற்றதனாலாய பயன் என்குள் படித்ததனுடைய பயன் என்ன தெரியுமா அப்படின்னார். அது ஐயாட்ட தெரிந்து கொண்டு போய் அதன்படி நடக்கிறதுக்காக இருக்கிறவங்க. பாலறிவன் நற்றால் தொழாரனின் பயன் இல்லை, பாலறிவன் நற்றால் தொழுதா பயன் உண்டு அப்படின்னார் ஆணை. அதனால அதது நல்ல அருமையா மற்ற நகைகள்லாம் போட்டுக்கிட்டு தான். அதோட நேபாளத்து உருதுராட்சம் 6 வடம் நல்ல 6 முகம் உடையது, மஞ்ச கைத்துல கட்டி போட்டு. தினமும் திருக்கோவில் போவோம், போன என்ன பண்ணும்? 2 மாலை. ஒரு மாலை என்ன? அருமையா இருக்கிற நறுமலரை தொடுத்து கையினால் மாலை, இன்னொன்று வாயினால் சொல் மாலை, இன்னொன்று பா மாலை. இந்த 2 மாலையும் சாத்தி வழிபட்ட பிறகுதான் சாப்பாடே சாப்பிடும். யார் அந்த 48 புலவர்? இப்படி எல்லாம் பக்தியோடு இருந்ததாக புலவர் இருந்ததாக காதல போட்டு வைங்க. எனவே இப்படி இருந்தாரலாம். புலந்தோறும் போய் போய் புலமையால் வென்று வென்று, அந்த கற்றதனால் பயன் என்ன அப்படின்னு கேட்டா மற்றவருக்கெல்லாம் உணர்த்துவது. அதனால இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு இன்னைக்கு வந்து ஆற்காடு, நாளைக்கு வந்து ரத்தனகிரி, அதுக்கு நாள் வேலூர், அதுக்கடுத்த நாள் அதுல பக்கத்துல இது என்ன சொல்லுங்களேன் தேவியாபட்டினம் சரிங்களா, அப்புறம் திருவண்ணாமலை, போளூர் இப்படியாக, திருக்கோவிலூர், பண்டுட்டி இப்படியா, இப்படியாக புலந்தோறும் சென்று போய் புலமையால் வென்று வென்று மலர்ந்ததன் பொருளை நீத்த வளங்கடு நாட்டில் வந்து நிலந்தரு திருவினாண்ட நிறைநிதி செழியின் செங்கோல் நலந்தரு மதுரை நோக்கி நண்ணுவார். எல்லாம் அப்படி எல்லாம் போய் சென்று விட்டு அந்த புலமை நிலத்தினாலே எல்லாரையும் வெற்றி கொண்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு வர்றாங்களாம் ஒரு நாள். அப்படி மதுரை வருகின்ற பொழுது இதோ அண்மையில் மதுரை நகராட்சி எல்லை தங்களை வரவேற்கிறது, வணக்கம் நன்றி அந்த இடத்துக்கு வர்றாங்க. மதுரை நகராட்சி தானே, மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது, வருக வருக வணக்கம் என்று போட்டு அந்த இடம் வந்தவொடனே பற்பல கலைமான் தேர்ச்சி பணுவலின் பயனாய் நின்ற அற்புத மூர்த்தி எந்தை ஆளவாய் அடிகள். இந்த 48 பேரை வரும்போது பெருமான் பார்த்தாராம். அவர் இயலிசை நாடகம் ஆகிய முத்தமிழில் வித்தகர். அதனால் அவர் ஒரு புலவராக வந்து எங்கே இந்த மாநகராட்சி வருக வருகன்னு சொல்றதுல அந்த இடத்துக்கு வந்தார். வந்து ஆளவாய் அடிகளங்கோர் கற்பமை கேள்வி சார்ந்த கல்வியின் செல்வராகி சொற்பதம் கடந்த பாதம் இரு நிலம் தோய வந்தார். உடனே ஒருத்தன் கேட்டான், ஐயா சொக்கநாதரா வந்தார்னார், அநேகமா வேன்ல வந்திருக்கணும் சத்தம் கூட கேட்குது அப்படின்னார். மக்கு இரு நிலம் தோய வந்தார், காலில் நடந்து வந்தார்ப்பா, நடந்து வந்த மதுரைக்கு மாநகராட்சி அந்த வரவேற்புக்கு எவ்வளவு தூரம், அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாமா பிரஷர் வைப்பாங்க வேணான்ட்டு. எனவே வந்தான அள்ளி அவ்விடை வருகின்றாரை நோக்கி நீர் ஆரை நீவர் எவ்விடை நின்றும் போதுகின்றனர் என்ன அன்னார் வெவ்விடை அணையே நாங்கள் விஞ்சையர் அணிந்தோர் பாவம் வவ்விடு பொருளை நாட்டில் வருகின்ற இன்னலோடும். வந்தவனே இவர் என்ன பண்ணார்னா, நீங்க அவங்க எல்லாம் வணக்கம் செய்வாங்க, நம்ம பெருமான் வணக்கம் செய்வாரா? செய்ய மாட்டார். செய்ய மாட்டாருங்கிறது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? சேர்ந்தறியா கையாணி, அவன் கை இப்படி சேர்ந்ததே இல்லை, இப்படி சேர்ந்திருக்குது, இப்படி சேர்ந்திருக்குது, நெடுகுடி வாழ்க்கை இப்படி சேர்ந்ததே இல்லை. சேர்ந்தறியா கையாணி எங்க இருக்கிறான், எங்கும் தெரிந்தானி திருவாசகம். அதனால அப்படி அந்த 48 புலவர்கள் வணங்கினாங்க, இவர் என்னன்னு கேட்டா அப்படின்னு அப்படி அப்படி சொன்ன உடனே அவர்கள் நாங்க ஒரு சாபத்தினாலே 48 புலவர் இருந்தோம், எல்லாரும் உங்களுடைய அருளால் நாங்கள் படித்தோம், படிச்சிருந்து இப்ப புலவராக இருக்கிறோம், எல்லாம் மதுரையில வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை புலவரோட தானும் வந்தாராம். எங்கே வரவேற்பு கொடுத்த மாதிரி, இது வரவேற்பன்று வரவேற்பு கொடுத்த மாதிரி அல்லவா. நீளம் தோய வந்தார், வந்தவர் இப்படி எல்லாம் கேட்டு எல்லோருமாக இப்பொழுது உள்ளே சென்றார்லாம். சென்று அங்க அங்க என்ன செய்தார், விம்மிதமடைந்து சான்றோர் விண்ணில் விமானமேய செம்மலை வேறு வேறு செய்யுளால் பரவி ஏற்றி கைமலை உரியனார்தம் கால் தொழுது இறைஞ்சி மீண்டு கொய்மலர்வாகி செவ்வேல் செழி அணை குறுகி கண்டார். அவ்வவரும் ஒவ்வொரு செய்யுள்ள வைத்து பாடினாரலாம். யார? சொக்கநாதர. அப்ப 48 பாட்டு பாடி இருக்கணும், ஒரு பாட்டு கூட கிடைக்கல. 48 ஒவ்வொரு செய்யுளால் நம்ம சரி, இது போல ஒரு ஊருக்கு சென்று ஒரு பதியத்து சென்று ஒவ்வொரு செய்யுள் மட்டுமே பாடிய இன்னொரு அடியவர் யார் பெரிய புராணத்துல? ஐயடிகள் காடவர் ஹூன். அவர் ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பதிய பாட்டு தான் பண்ண, பதியம் பாடல, ஒரு பாட்டு. அதுல 24 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. இங்க என்னென்ன நமக்கு வந்து பாவமோ அவ்வளவும் நமக்கு கிடைச்சிருக்கும். இல்லைன்னா அவர் 24 தடவை தான் முன்னாரா. அருமையான பாட்டு. ஒரு பல்லவ மன்னரா இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு பதவியை, இது என்னத்துக்கு வீணா அப்படின்ட்டு ஒவ்வொரு திருப்பதியா சென்று தலையாத்திரை சென்றவர் அவர். அந்த ஐயர்களுக்காக வருவோம். ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு பாட்டு தான். ஐயா நல்ல அருமையான பாட்டுலாம். என்னென்ன அருமையான வச்சு பாடுறீங்கள? ஐயாறு வாயாறு பாயா முன் நெஞ்சே, ஐயாறு வாயால் அழை. பின்னிரண்டு திருவையத்தில் போனபோது ஐயாறு தோன்றா முன் நெஞ்சே, ஐயாறு வாயால் அழை. அது என்ன ரெண்டு ஐயாறு? முதல் மூன்றாவது ஐயாருன்னா ஐயின்னா கோழை, வாயின்னா தெரியுது. இந்த கோழை வெளியே வெளியே தள்ளும் போது எப்போ அது எப்போங்கிறது யார் சொன்னா? புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்திட்டு ஐ மேல் உந்தி, ஞானசம்பந்த தேவாரம். அந்த இறக்கும் போது மேமூச்சு கிமூச்சு வாங்கி அந்த கோழை எல்லாம் வந்து வாய் வழியா வரும். இவ சிவா அதுக்கு முன்ன பெருமானியே அஞ்சேல் என்று அழுத்திப்பான்னு திருவியாத்துல தேவாரத்துல கேட்டு அந்த திருவியா தேவாரம் தான். இங்க ஐயாறு வாயாறு பாயாமல் இந்த கோடையெல்லாம் இந்த வாய் வழியாக வந்து சரி தந்தி கொடு சீரியஸ் சீரியஸ் இல்லடா டெட்னே கொடுத்துடுறேன். அந்த மாதிரி ஐயாறு வாயாறு பாயா முன்னன் நெஞ்சே, ஐயாறு வாயால் அழை. திருவியாத்த நன்னுடா என்று பாரு. ஒரு பெரிய பல்லவ பெருமன்னன் மகேந்திரவர்மன் கூட பாடலை, முன்னால தவறு செய்து பின்னால காலெல்லாம் விழுந்து குணபரிச்சிடம் கோவில்லாம் கட்டினான். ஆனா பாடியது இந்த ஐயடிகள் காடவர்கள் அருமையான 24 வெண்பா கிடைச்சது. எனவே இப்படியாக 48 பேர் 48 செய்யுள் பாடியிருக்கிறாங்க. செய்தும் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. போய் நேராக பாண்டியனை போய் பார்த்துடலாம். பார்த்த உடனே பெருமகிழ்ச்சி அவருக்கு. என்னன்னு கேட்டால் இப்படிப்பட்ட புலவர்களை எல்லாம் ரொம்ப அருமையாக ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அது மாதிரி உங்களெல்லாம் சேர்ந்திருப்பது. அதனால இந்த 48 புலவர்களும் எங்க இருக்க போக வேண்டாம், இனி எங்களுடைய அவைக்கலப்பலத்தில் இருந்து அனுசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனியங்கள்லாதவர் அவங்களுக்கு. ஆனா அவர் வேண்டுகோளுக்கணுங்க 48 பேர் சொல்லிட்டாங்க. ஏன் பெருமானும் 49வது பேரா இருக்கணுமே, அதனால 48 பேர். இவர் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்து தங்கினாரலாம். திறமலி ஒழுக்கம் சீரியர் போலும். ஆமா சரி இதானா அதுவான்னு பாக்குறேன். ஆமா செய்துபடுதே. திங்களங்கண்ணி வேந்த செக்கரம் சடிலநாதன் மங்களம் பெருகு கோயில் வடகூட வட குட புலத்தின்மாடோர். நல்லா தெரிஞ்சீங்களா? வட குட புலம்னர் வட தெரியும் குடன மேற்கு வடமேற்கு மூலையில வடமேற்கு மூலையில் தங்கினார். இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த இன்னைக்கு அமைச்சிருக்கிறாங்க கோயில்ல. அது ஏன் இப்படி வந்து வளம் வந்து இப்படி வந்து இந்த மூலையில அந்த மேல அந்த கோயில் இருக்குன்னா இந்த வரி அதை வச்சு வாழ்க வாழ்க. அப்படி இருக்கிற நூல் இருக்கிறத கொஞ்சம் குறிக்கோளா பின்பற்றி செய்தார்களே அது வரைக்கும் நல்லது. அதனால இனி மதுரை சொக்கவாயை போகும்போது நிச்சயமா அப்படி வளம் வருகின்ற பொழுது கொஞ்சம் ஒரு 4 படிதான் அப்படி ஏறி நின்று அந்த பெருமானி நடுவிலேயே திருமேனி கொண்டு சுற்றி 48 புலவர்கள் சங்ககால புலவர்கள் அல்லவா, கவிழரும் பர்ணரும் நல்ல நக்கீரருமாக இருந்த பெரும்புலவர்கள் அல்லவா, அந்த புலவருடைய திருமேனியும் சொக்கநாத திருமேனியும் கண்டு வழிபாடு செய்யும்படியா கேட்டுக்கொள்கிறேன். வட கூட புலத்தில் மாடோர் தங்க மண்டபம் உண்டாக்கி ஒரு அருமையா தங்குவதை இருக்கின்றாயி, தகமைசால் சிறப்பு நல்கி அங்கமர்ந்து இருத்திரன்ன இருத்தினார் அறிஞர் தம்மை. புலவர்கள் எல்லாம் ஒன்றும் உணவுக்கு மற்றதெல்லாம் கவலை வேண்டியதில்லை. அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறோம், அருமையான ஆட்களை கொண்டு அருமையாக சமையல் செய்கிறோம். நீங்கள் காலையில் எழுந்த தங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அருமையாக சிற்றுண்டே இருந்தலாம். நண்பர்கள் உண்டினாலும் சுவைத்திலாறு விவத்தினு அருமையாக சாப்பிடலாம். மாலையில் எதுன்னு உங்களுக்கு இளநீர் போன்றவை, காஃபியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில், அதனால் சொல்கிறேன் இளநீர் போன்றவை எது வேண்டாலும் விரும்பலாம். 7 மணிக்கோ 9 மணிக்கோ பெருமான் அர்த்தஜாம வழிபாடு செய்துட்டு தான் சாப்பிட்றதுன்னு ஒரு நீதி வைத்திருந்தால் 9:30 போல அங்கே தயாராக இருக்கும், ஒரு குறையும் இராது என்று சொன்னேன். அவங்களும் பாண்டியனும் சொக்கநாதர் இருக்கும்போது என்ன குறையும் இளையம் ஏலோர் எம்பாவாய், புலவரில் புலவராக பாடிட்டாங்க. என்ன குறையும் இளையம் ஏலோர் எம்பாவாய், பெருமானும் பாண்டியனும் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படியாக சொல்லி தங்கினாரலாம். வன் தமிழ்நாவினார்க்கு மன்னவன் வரிசை நல்க கண்டுளம் புழுங்கி. இங்கே தான் எங்கே போனாலும் அங்கே ஒன்று ஏற்கனவே சில புலவர் அங்கே மதுரையில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்த 48 பேரை கண்டு அவருக்கு வரிசையும் சிறப்பும் கொடுத்து நீ இப்படி தங்குங்க எங்கேயும் போகாதேன்னு சொன்னவொடனே அந்த உள்ளூர்ல இருக்கிற புலவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பாவி. என்ன பாவி? திருவள்ளுவர் பாவின்னு சொன்னது ரெண்டு தான், பண்பை தான் சொன்னார்னு சொல்லியிருக்கேன். இதுல வச்சா கூட அதிகமா சிலதெல்லாம் ரிப்பீட் ஆகும். என்ன அப்பப்ப சொன்னது, அதனால பின்னால் அதெல்லாம் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா சரி, இல்லைன்னா நான் இப்ப சொல்லும் போது என்ன போன மாதம் சொன்ன இந்த மாதம் சொன்ன நடுப்பு சொல்றேன். ஆனா நீங்க அந்த கோர்வைன்னு வருகின்ற கூட அதெல்லாம் அப்படி மெதுவா எடுத்துணும். வழுவல கால வகை நான் அறிவு. அதனால அப்படி ரெண்டே தான் இல்லைங்களா? என்னது இது மாதிரி இருக்கு? என்ன சொன்ன? ரெண்டு ரெண்டு பாவி. அழுக்கார் என ஒரு பாவி திருச்செற்று தீவுடி வைத்து விடும். அடுத்தவங்க வெள்ளையும் ஜல்லையுமா போகும்போது அல்லது ஏதேனும் ஒரு முன்னேற்றம் காண்ட போது இவனுக்கு பக்கு பக்கு பக்குன்னு வருதுன்னா அந்த பாவிடா, அதுதான் அழுக்கார் பாவிங்க. இன்னொரு பாவி, அதை மட்டும் இவன் ஒத்துக்கிறானு. இப்ப இன்மை என ஒரு பாவி, வறுமை என்பது ஒரு பாவி. திருவள்ளுவர் திருவாயால் இரண்டிடங்களில் மக்களை சொல்லாமல் பண்பாட்டை தான் சொன்னார், தீய பண்பை சொன்னார். மக்களை பாவின்னு திட்டவே இல்லை. கேச்சே அந்த சொல்ல கொண்டு திட்டப்படாது, திட்டம் தெரியாது மனுஷனுக்கு, திட்டவே தெரியாது. ரொம்ப போச்சுன்னா கூட கூடா ஒழுக்கம் பாடுகிறார் துறவிக்கு. நெஞ்சில் துறவார் துறவு துறவுங்கிறது இதுல இருக்குனியா துறவார் அதுல இல்லைங்க. துறந்தார் போல் வஞ்சித்து வாழும் ஆமங்க பண்கனாரில் அவ்வளவுதான் அவரால் முடிஞ்சது. பண்கன அது வேற ஒன்றும் சொல்லுது, திட்டு தெரியாது. திட்டும் சமயத்தில் அவீனும் வாழினும் என்ன இருந்தன்னா சிவசிவ அப்படியும் மக்களே போல்வர் கைவர் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டது. மனுஷனுக்கு வரும் கோபம் இருந்தாலும் ஒரு நிதானமான கோபமாக இருக்குது. அந்த பாவியை சொல்லி திட்டினார் கம்பர். எப்ப விடிய காலம் 3:30 3:45 நின்மகன் ஆழ்வான் நீ இனிதாழ்வாய் நிலமெல்லாம் உண்மயம் ஆளுதி தந்தேன் உரை குன்றேன் என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உயிருக்கும் நன்மகன் நாடிரவாமை நயவென்றான். மகனா பாவி இனி என்பல உன் கழுத்தின் நான் உன்மகனுக்கு காப்பு நானாம் என்றார். மன்னேயாவான் வரும் பரதனையும் மகன் என்று உன்னேன் முனிவா அவனும் உரிமைக்கு ஆகான் என்றான். வணக்கம் அப்படின்ட்டு ஆவும். இப்படியாக அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அழுக்காரன ஒரு பாய் வந்துட்டு வந்ததுனால என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்து வந்த புலவர்களுக்கெல்லாம் வடமேற்குல வந்த ஒரு கட்டடமா காலட்டிப்பனா மத்தியான சாப்பாடா சாயந்தரம் இளநீரா ராத்திரி சாப்பாடா அடாடாடா அப்படின்றது. அவன் என்ன பண்ணான்னு கேட்டா அந்த உள்ளூர் புலவர்கள்லாம் என்னன்னா தினமும் இந்த 48 பேர்த்து வந்து உங்களுக்கு திருக்கோவியார் தெரியுமா 35 பாட்டுன்னு 25 பாட்டுன்னு மறுநாள் காலில் இறையனார் கலவே இல்லை 10 பக்கத்தில் ஒரு ஓமை இருக்குது அது என்னன்னு சொல்லுங்க பிடிச்சி ஆலோசனை. அந்த புலவரெல்லாம் பார்த்தாங்க 48 பேரும் வந்து ரொம்ப கடினப்பட்டாங்க. இப்படி தினமும் போட்டு எங்களை அறுக்கிறான் இங்கே இருக்கிற உள்ளூர் புலவரெல்லாம் அப்படின்னு சரி எல்லாம் போய் நம்ம ஆண்டவங்கிட்ட சொல்லுவோங்க. ஆண்டவங்கிட்ட போய் சொன்னாங்க. சொன்ன உடனே அப்படியா புலமை காழ்ப்பு என்ன பண்ணுறது சரி நான் ஒரு 2 ஜான் இப்படி ஒரு ஜான் இதில் 2 ஜான் இருக்கிற ஒரு பலகை தர்றேன் அந்த பலகையில் போய் வச்சுங்க அதுதான் அளவு கருவி உங்களுக்கு தக்க புலவராக இருந்ததுன்னா உட்கார வைக்க அந்த பலகை இல்லைன்னா அப்படின்னாரு. சுவாமி சுக்கநாதா நீங்கள் அப்படி தரணும் அப்படின்னாரு. ஆருமையா ரொம்ப பெரும் பலகை இல்லாங்களா ரொம்ப சின்னது 2 சான் இப்படி இதுல 1 சான் அப்படி உட்காரலாம். ஆனால் நல்ல தக்க புலவர்களா இருந்தால் இதுல 100,000 பேர் உட்காரத்துக்கு கூட அப்படியே அகன்று கொடுக்கும். இல்ல அதுக்கு ஏற்பதான் இந்த இடம் இருக்கும். இந்த பலகை வந்துட்டு யூனிவர்சிட்டியே வேண்டியது இல்லை. இப்போ உட்காரா 3 இயர்ஸா 2 இயர்ஸ்க்கு வச்சாடா உட்காருது இல்லை அப்படின்னாரு. தள்ளி விட்டுட்டு தான் போறேன். பரிசு வேணாம் இது வேணாம் அங்க திருத்தது பரிசுக்கு பணம் கொடு அது கொடு நிறையா கொடு கொஞ்சமா கொடு திருத்த மாட்டேன் சைக் பண்றது எல்லாம் போடும். இந்த பலகையை வந்துட்டுதான் தேவையில்லாம எந்த டிகிரிக்கு இந்த பலகை பலகை வந்துருக்குதுன்னா உட்காரா ஒரு செகண்ட்ல இது பேசல. அது ஆறு நாள் அஞ்சு நாள் தேர்வு தேர்வுக்கு பண்ண கட்டுறது, கூட்டி விட்டான் குறைச்சி விட்டான், என்னென்ன போராட்டம் பண்ணாங்க பாருங்க. இந்த மாதிரி பலகை தந்தா தேவலாம் அல்லவா? ஆனா ஆண்டவன் தருகிற பலகளை உட்கார்றதுக்கு அருகதை இருக்காங்கிறது தான் சந்தேகமா இருக்கு அல்லவா? நமக்கு இங்க தகுதி இருக்குதா? இல்லை. அதனால அப்படி ஒரு பலகை தந்தாராம். சதுரமாய் அளவிரண்டு சானது இப்பலகை, மதி எனும் வாலிதாகும் மந்திர வலியதாகும், முதிய நும் போல்வார்க்கு எல்லாம் முழம் வளர்ந்து இருக்கை நல்கும். உங்க மாதிரி புலவர் தக்கவரா இருந்தாங்கன்னாப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முழம், அதுக்கு மேல இடம் தர ரொம்ப அளவா தருமா? ஆமாமாமா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவு போல தோன்றாக்கிடும் திருவள்ளுவர். அதனால அந்த ஒரு முழம் தான். இன்னொருத்தர் வந்து உட்காரும் போது தக்கவரா இருந்தா ஒரு முழம் அப்படி நீட்டிட்டே போகும். அதனால இது நமக்கு அளவு கோலாம் இருக்கும் என்று எம்பியார். அவ்வளவுதான். இது வந்தவன்னா அவன் அப்படியே வெற்றிகரமான வாபஸ் ஆகணும். ஏன்னா அவனுக்கு தெரியுமில்ல, நான் தனக்கன்பின்மை யானும் தானும் அறிவோம் என்றாரே, அது மாதிரி போயிடும். எனவே இருங்கலை வல்லோர் எல்லாம் இம்முறை ஏறி ஏறி ஒருங்கிணிந்திருந்தார். இந்த 48 பலவர்கள் ஏறி உட்கார்ந்து 48 முழு நீளம் அந்த பலகாய்க்கு உட்கார்ந்தான். ஒத்து இடம் கொடுத்து நாதன் தகுந்த அகலம் காட்டி தோன்று நூல் போன்றாண்டே. உடனே கேட்டாங்க, எஸ் சார், ரெண்டு சான் பலகை இது போய் இத்தனை புலவருக்கும் ஒவ்வொரு முறை நீண்டு கொடுக்குமா? நான் ஆராய்ச்சி பண்ற சங்க பலகைன்னு அதனால கேட்கறேன். வாடான திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? என்னங்க, 1.75 குறள் தானே? ஆமா, அதுக்கு 10 உரை இருந்து இன்னும் மேல உரை வரங்குது. அதுல ஒவ்வொரு குறளுக்குமே தரமான உரை 4-5 உரை இருக்கு தெரியுமா? திருவள்ளுவர் மாலை ஆசிரியர் அங்கிருந்து வந்த அராரா திருக்குறளை பற்றி பேசிருக்க போல இருக்குது. இது வரைக்கும் சொன்னவன் சொன்ன உரை இல்லைங்க. உள்ளுணர் உள்ளும் பொருள் எல்லாம் உண்டன்ப வள்ளுவர் வாய்மொழி மாட்டு. அப்ப 1.75 வரியில அவ்வளவு நினைக்க 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 பொருள் தருது பத்தியாட? ஆமா, அது போலதான் இந்த பலகை. ஒரு தான் பலகை புலமை இருக்க 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 ஒரு முழம் போயிட்டு போறாங்க. இப்படி ஒரு ஓமை காட்டினார். ஓமை காட்டல திருக்குறளை காட்டல, நான் காட்டிட்டேன். என்ன இருக்கிறதுல நூல்ல சின்னதை தானே பாட்டுல. இப்படியாக இருந்தாராம். இருந்து பல்லரும் செய்த பணுவலும் ஆண்பொருள் மலரும் செல்லமும் சொல்லின் வளமையும் குலவும் செய்யுட் குறிப்பு முத்தொண்டியே தலைமயங்கி கிடந்த தன்மையால். அவரவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு 20 நாள் அப்படி தங்கறதுக்குள்ள அவரவரும் தான் தான் தோண்டிய போல் செய்யுள் எழுதினாங்களாம். அவ்வளவு செய்யுதான் செஞ்சு போச்சுன்னா இவர் செய்யுள் காத்துல பிறந்து அங்க போய் அந்த செய்யுள் காத்துல வந்து யார் செய்யுள் யாருதுன்னு எழுதல, கீழே அடியில் எழுதினேன். அதனால இவங்களுக்கு கச்சி பிடிச்ச, ஐயா ஏன் செய்யுள் மாதிரி இருக்க இல்லைங்க, இது நான் பாடினது என்னது இது உங்க இல்லையே அப்படின்னு இவங்களுக்குள்ள வந்துட்டு இருப்போம். யார் செய்யுள்னு யார்கிட்ட போறது? செய்யுளை பத்தி தெரிஞ்சவங்கிட்ட போகணும், கடன் தெரிஞ்சவங்கிட்ட சொக்கநாதிட்ட போனோடனே அவர் ஒரு புலவரா வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டார். எடுத்து பார்த்தவனே புண்ணியவானுக்கு தெரியுது. அதனால வந்து என உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். எல்லா உயிர்களும் நிற்கின்ற பரம்பொருள் ஆதலினாலே சொல்ல முடிஞ்சது. நாமெல்லாம் சொல்ல முடியுமா? உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் நிற்கின்ற தரமாய். அதனால கபிலர் இங்க வாரம், நக்கீரர் நீ எடுத்துக்கும், இது பர்ணர் நீர் வாரம், நீராடி அறிவுடை நம்பி இனி வாரம் அப்படி கொடுத்து ஒரு செகண்ட்ல. இப்படி இருக்கிற பெருமான் எங்களோடவே எப்பவும் இப்படி இருந்தா தேவலான்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தானும் ஒரு 49வது புலவராகவும் இருந்து தன்னுடன் எப்பொழுதும் 48 புலவர்கள் இருக்க ஒவ்வொரு நாளும் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஆதலால் அந்த உவப்ப தலை கூடுதலும் உள்ள பிரிதலும் ஆகிய தொழிலை செய்து கொண்டு நீரூடி வாழ்ந்தார்கள். இதுதான் சங்க பலகை என்று சொல்லி அன்பரவர்களுக்கு வணக்கம் கூறி நிறைவுபடுத்துகிறேன். வணக்கம்.